டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்றவர் ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக போனவர். அவருக்கு சில நண்பர்கள் அவர் போன பிறகு அவருக்கு லெட்டர் எழுதினாங்க, நீங்கள் போக முடியாத இடத்துக்கு எப்படியோ போயிட்டீங்க, கடலும் மலையெல்லாம் தாண்டி நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் போன இடத்துக்கு ஒரு நல்ல ரோடை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் மிஷினரிஸை நாங்கள் அனுப்பி விடுறோம் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதினாங்க. லிவிங்ஸ்டன் அவங்களுக்கு சொன்னாராம், நீங்கள் அனுப்புகிற மனிதர்கள் நல்ல ரோடு இருக்கும்போது தான் வருகிற மனிதர்களாக இருந்தால் அவர்கள் எனக்கு தேவையில்லை, அவங்களை அனுப்பாதீங்க. ரோடே இல்லைனாலும் வர்றதுக்கு யார் ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் அனுப்புங்க அப்படின்னார். கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. இன்னைக்கு கமிட்மெண்ட்னாவே எல்லாருக்கும் அலர்ஜி வந்துடும், அலர்ஜி, யூ கமிட்மெண்ட்டா அப்படின்னு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிக்கும் கமிட்மெண்ட்னா. நான் ஒரு இடத்துல படித்தேன், ஒரு சர்ச் போர்டு சைன் வந்து இப்போல்லாம் லைட் LIT அப்படின்னு லைட் ஆப் இருக்கும், லைட் டயட். லைட் அப்படின்னா ரொம்ப பண்ண வேண்டியதில்லை, லைட் ஆப்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கமிட்மெண்ட்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு லைட் சர்ச்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களாம். எல்லாமே உங்க நீங்கள் விரும்ப வேண்டிய எல்லாமே இந்த சர்ச்சில் இருக்கு, குறைவான கமிட்மெண்ட். 10% தான் உங்ககிட்ட கமிட்மெண்ட், 10% கொடுங்க உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடும். 10% ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க, உங்கள் போ டைமில் ஞாயிற்றுக்கிழமையில் 10% ஓட்டி கொடுங்க போதும். 10% காணிக்க கொடுங்க, 10 நிமிஷம் பிரசங்கம், 10 பாடல்கள், அருமையான ராக் பேண்ட் 10 பாடல்கள், 10 நிமிஷம், 10% உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் ஜபிக்கிறதுக்கும் வேதத்தை படிக்கிறதுக்கும் கொடுங்க போதும். இது ஓப்பனாக அந்த சர்ச் போட்டிருக்கு, அது ஓப்பனாக அந்த சர்ச் போட்டிருந்தாலும் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அநேக விதத்தில் செயல்படுறது, கிறிஸ்தவ சோகமாக இருக்கிறதுக்கு சபைகளில் சுவிசேஷம் முன்னேறாததுக்கு காரணம் என்னன்னா எல்லாருக்குமே லைட் சர்ச் வேணும், LIT. எல்லாம் ரொம்ப கேட்கக்கூடாது, அந்த சர்ச்சு ரொம்பலாம் ரொம்ப டிமாண்ட் பண்ணக்கூடாது, கமிட்மெண்ட்லாம் கேட்கக்கூடாது. 10% கொடுக்க முடியுது, முடியிறப்போ கொடுக்குவோம். ஆனால் வரலாற்று காலங்களை கடந்து போனோம்னா கடவுள் எப்பெல்லாம் பெரிய காரியங்கள் ஏதாவது செய்திருக்கிறாருன்னா தனக்கு அர்ப்பணித்த மக்களின் மூலமாகத்தான் அவர் காரியங்களை செய்திருக்கிறார் இல்லைங்களா. ஒரு அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல், ஒரு ஆர்வம் இல்லாமல், இயேசு மேலே அன்பு இல்லாமல், ராஜ்யத்தின் மேலே வைராக்கியம் இல்லாமல் அவங்க மூலம்லாம் ஒன்றுமே நடக்க போகிறதில்லை. கடவுள் நம்ம மூலமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா நமக்கு மத்தியில் அர்ப்பணிப்பில் பராக்கிரமசாலிகளாக நம்ம எந்திரிச்சா தான் நம்ம மூலமாக ஏதாவது நடக்கும். மைட்டி மேன் தாவீதுக்கு பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க நம்ம பார்க்குறோம். தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக சாகசங்களை செய்யக்கூடிய பராக்கிரமசாலி, தங்களுடைய அர்ப்பணத்தில் பராக்கிரமசாலிகள் பாருங்களேன். பராக்கிரமசாலிகள்னு ஒன்று பெண்கள் எல்லாம் அப்போ நம்மளுக்கு பேசல, இவர் ஆண்களுக்கு தான் பேசுகிறாரு நீங்கள் நினச்சிக்க கூடாது. அது வார்த்தை அப்படி வர்றதுனால விசுவாசத்தில் பலமான மக்கள், மக்கள்னு எல்லாரும் சேர்த்துக்கலாம், பலமான மக்கள். புதிய பாடு அதுக்கு எவ்வளோ நம்மளை கூப்பிடுது, எவ்வளோ நமக்கு அழைப்பு பிடிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். கிறிஸ்தவ பராக்கிரமசாலிகள் தேவை, அதான் இந்த தலைப்புடைய பிரசங்கம். வாண்டட், அது இல்லாமல் தான் சபை வளர மாட்டேந்து, கிறிஸ்தவம் வளர மாட்டேந்து, சுவிசேஷம் வளர மாட்டேந்து. கிறிஸ்தவ பராக்கிரமசாலிகள் தேவை. வேதமோ நம்மளை அடிக்கடி அதை வலியுறுத்துறதை பார்க்குறோம். ஆண்டவர் வந்து பயந்து, குளிரும் இல்லாமல், அனலும் இல்லாமல், சோர்ந்து, விசுவாசம் இல்லாமல், கோழையாக இருக்கிற விசுவாசிகளை கடிந்து தான் கொள்ளுது. எத்தனை தடவை வேதம் கட்டளை கொடுக்குது, பயப்படாத, பயப்படாத. இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுறோன்னா உயர்ந்த கமிட்மெண்ட் இருக்கணும்னா இல்லைன்னா வரவே வராத அப்படின்னார். என்னுடைய சீஷனே இருக்கவே முடியாது, பயப்படாத. சரீரத்தை ஒண்டி கொள்ளக்கூடியவர்களுக்கு பயப்படாதீங்க அப்படின்னார். அப்போஸ்தலர்கள் கமிட்மெண்ட்டுக்கு நம்மளை அழைத்தாங்க. பவுல் எப்பப்பா இராணுவ கமிட்மெண்ட் அவர் உதாரணமாக கொடுப்பார் இல்லைங்களா. இராணுவத்தில் எப்படி அர்ப்பணித்து இருப்பாங்க, ஒரு போர் சேவகன் போல, பெரிய சத்துருக்கள், ஆவிக்குரிய சத்துருக்கள் நமக்கு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம பராக்கிரம பவுல் இன்னொன்னு ஒரு அத்லெட்டிக், ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு அர்ப்பணித்து இருப்பாங்க, எவ்வளவு கமிட்டடா இருப்பாங்க, டிசிப்ளினா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்கு நம்மளை அழைக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கையில். எபிரேயர் புத்தகத்துல நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓடணும். அதுக்கு முன்னாடி ஓடினவங்களை எத்தனையோ பேருடைய உதாரணங்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறத பார்க்கிறோம். அந்த மனிதர்கள் அசாதாரண சூழ்நிலைகள்ல கஷ்டங்களுக்கு மத்தியில அவங்க என்ன செய்தாங்க, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை மூடினார்கள், அக்கினியை அவித்தார்கள், பட்டயத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், போர்ல வல்லவர்களானார்கள். இல்லைங்களா, அந்த மாதிரி பராக்கிரமசாலிகள், அந்த மாதிரி ஒரு பராக்கிரமசாலிகளா இருக்கணும்னு ஒவ்வொருக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கு அழைப்பு இருக்கிறதுங்க. இன்னைக்கு நம்ம 2 சாமுவேல் 23 தாவீதுடைய பராக்கிரமசாலிகளை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். ஏன் இதை நம்ம வேதம் எழுதியிருக்கு, ஏன் ஆவியானவர் இதை எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நம்ம இந்த காலத்தில் வந்திருக்கிற மக்கள் நம்ம எப்படி பராக்கிரமசாலிகளாக இருப்பது என்பதை இங்க படிச்சுக்கலாம். ஆண்டவர் தாவீதுடைய காலத்தில் அவருடைய ராஜ்யத்து ஸ்தாபிதத்துக்கு தாவீது மட்டும் காரணம் கிடையாது, தாவீதோடு அர்ப்பணித்து நின்ன அந்த பராக்கிரமசாலிகளும் காரணம். அவங்களுக்கும் அந்த புகழ் சேரும். அவங்களுடைய ஒரு விராதி செயல்களை, சாதனைகளை, வீரதீன சாதனைகளை நமக்கு இந்த அதிகாரத்தில் போட்டிருக்கிறத பார்க்குறோம். போன வாரம் 3 பராக்கிரமசாலிகளை பற்றி பார்த்தோம். யோசேப், எலியேசர், ஷம்மா. அசாதாரண சூழ்நிலைகளுக்கு மத்தியில், கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கூனி குறுகி அவங்க பயப்படாமல் அவங்க முதலாவது நின்றார்கள், போரிட்டார்கள். அப்படி நின்று தைரியமாக போர் செய்யும் போது தேவனுடைய அசாதாரண வல்லமையும் அற்புதமும் அவர்களுக்கு ஜெயத்தை சம்பாதிச்சு கொடுத்ததாக பார்க்கிறோம். இல்லைங்களா, அவங்க நின்னாங்க. இன்னைக்கு இன்னொரு 3 பராக்கிரமசாலிகள், 2 சாமுவேல் 23:13-17 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். இது வந்து அவங்களுடைய ராஜாக்காக அவங்க செய்த மாபெரும் செயலை நமக்கு போட்டிருக்கு. அதை நம்ம படிப்போம். பரிசுத்தாவி இதையெல்லாம் நமக்கு எழுதி இருக்கிறாரு. இது 4 தலைப்புல படிக்கலாம். அந்த 4 தலைப்புல படிச்சு 3 பயன்பாடுகளை பார்த்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, 4 தலைப்புகள். 1, ஒரு வரலாற்று சூழ்நிலை, அந்த வரலாற்று சூழ்நிலை எப்போ நடந்துச்சுன்னு பார்ப்போம். 2, ஒரு ராஜாவுடைய ஆழ்ந்த ஆசை. 3, ஒரு வீரமிக்க செயல். 4, ஒரு பாராட்டத்தக்க ஊற்று. இல்லைங்களா, அந்த 4 தலைப்புல பார்க்கலாம். இந்த வரலாற்று சூழ்நிலையை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, தாவீது வயசாயிருச்சு. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஒரு கடைசி வார்த்தைகள். வயசாகும் போது நம்ம வயசானா என்ன செய்வோம், எந்திரிச்சு நடக்கலாம் முடியாது, ரொம்ப டயர்டாகி என்ன செய்வோம், மோஸ்ட்லி என்ன செய்வோம்னா, நமக்கு ரொம்ப இன்பமான இது வந்து நம்மளுடைய ஞாபகங்கள் இல்லைங்களா, இனிமையான ஞாபகங்கள். அது ஒருவேளை நம்ம இந்த காலத்தில் இருந்தோன்னா ஆல்பம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஐயோ, நம்ம அங்கே போனோமே, இங்கே போனோமே, அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமே, இது எப்போ எடுத்தோம், இது எந்த காலத்தில் எடுத்தோம், அப்படியெல்லாம் ஃபோட்டோ. அந்த மாதிரி ஒருவேளை தாவீது இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய ஒருவேளை அப்படித்தான் தாவீது அந்த பராக்கிரம அவங்கெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் டிஜிட்டல் கேமராலாம் கிடையாது, ஒருவேளை வரைஞ்சி வச்சுருக்கலாம். அதெல்லாம் தாவீது ஒரு இன்பமான நினைவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தன்னுடைய பராக்கிரமசாலிகள் மேலே அவருக்கு ரொம்ப ஆசை. இதை பார்க்கும்போது பலவிதமான ஆல்பம் காட்சிகளை அவர் பார்க்கிறாரு. பார்க்கும்போது போன வாரம் பார்த்த மாதிரி அவருக்கு அதை பார்த்து நினச்சி, அந்த ஒரு மனுஷன் யோசேப்பு 800 பிலிஸ்தியர்களை ஈட்டி எடுத்து வெட்டினேன். இன்னொருத்தன் நம்ம பார்த்தோம், அவன் பட்டை எலியேசர், அவன் பட்டையை கையில் ஒட்டிக்கிற அளவுக்கு அடித்தான், அவன் ஒட்டிக்கிற அளவுக்கு அடித்தான். இன்னொருத்தன் அந்த சின்ன பருப்பு வயல்ல பிலிஸ்தியர் இராணுவத்துக்கு விரோதமாகவே நின்று ஜெயித்தான். அது ஒரு ஆல்பம் மாதிரி ஒவ்வொரு காட்சியா பார்த்துட்டு வரோம். இப்ப நெக்ஸ்ட் காட்சி என்னன்னா, தாவீது எருசலேம்ல இருக்கும்போது 3 பேர் ஏதோ செஞ்சாங்க. ஒரு கேள்வி என்னன்னா, இது எப்போ நடந்துச்சு, இது எந்த சூழ்நிலையில நடந்துச்சு, இந்த படம் எப்போ எடுத்தோம், இது எப்போ எடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு எப்போன்னு பார்த்து யோசிச்சோம்னா, இது தாவீதுடைய, தாவீது ராஜாவான உடனே ஆரம்ப காலத்தில் எடுத்தது. சரிங்களா, சவுல் இறந்துட்டாரு, சவுலுடைய மகன் இஷ்போஷேத் வந்து கொஞ்சம் நாட்கள் 10 கோத்திரங்களை ஆண்டிருந்தா அவனும் இறந்துட்டான். இப்போ முழு 12 கோத்திரங்களும் தாவீதை அரசனாக ஏற்றுக்கொண்டு அவர் முடிசூட்டப்பட்டார். இந்த முடிசூட்டப்பட்ட சூழ்நிலையில தான் இது எடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, 2 சாமுவேல் 5 இந்த அதிகாரத்தில் 13 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிலிஸ்தியர்கள் எந்த பள்ளத்தாக்கில் வந்திருந்தாங்க, இங்கிலீஷில் த வேலி ஆஃப் ரஃபாயிம் அப்படின்னு போட்டிருக்கு, தமிழ்ல ரஃபாயிம் பள்ளத்தாக்கில் இருந்து பிலிஸ்தியர்கள் இருக்கும் போது இது நடந்துச்சு. 2 சாமுவேல் 5:17 எடுத்து பாருங்களேன், 5:17-18.
தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரளிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெஃபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள்.
பாத்தீங்களா, எக்ஸாக்ட் மேட்ச். ரெஃபாயிம் பள்ளத்தாக்கு இப்பதான் நடந்துச்சது. இப்பதான் ராஜான்னு தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். 12 கோத்திரங்கள் இதை வந்து பிலிஸ்தியர்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு இராணுவமா திரண்டு வருகிறது. ஏன், சவுலுடைய பயங்கரமான ஆட்சிக்கு அப்புறம் புதுசா ராஜாவை முடிசூட்டி ராஜா தாவீத ராஜா ஆக்கி இருக்கும் போது இது ஆரம்பத்திலேயே இவனை வெட்டி விட்டா தான் நமக்கு நல்லது. இப்பதான் ஒரு ஒரு சின்ன கூட்டணி, ஆரம்ப கூட்டணி பலவீனமா இருக்கும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்பவே நம்ம இதை அழிச்சாதான் உண்டு. இதுக்கப்புறம் இவன் வளர்ந்து பெருசாயிட்டானா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி பிலிஸ்தியர்கள் இவனை முறியடிக்கணும்னு கூட்டமா பயங்கரமா இராணுவமா வந்திருக்கிறாங்க. ஒரு ஆபத்தான சூழ்நிலை, ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்ட சூழ்நிலை. தாவீது மனநிலை யோசிச்சு பாருங்க, இந்த 12 கோத்திரங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கு. ஒரு இது நல்ல சந்தர்ப்பம் பார்த்து இவளை தாவீதை முறியடிப்போம்னு சொல்லி பள்ளத்தாக்கு ரெஃபாயிம் பள்ளத்தாக்குல வந்திருக்கிறாங்க. ரெஃபாயிம் பள்ளத்தாக்கு எருசலேமுக்கு நேராக இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு. இங்கேருந்து போய் அடுத்தது போனாங்கன்னா எருசலேம் போயிடலாம், நேராக தாக்கலான்னு. ஒரு ஆபத்தான இடம். இந்த வசனம் என்ன போட்டிருக்கு, 23:13 வசனத்தில் அது அறுப்பு காலம். அறுப்பு காலம் உடனே பயங்கரமாக சூடான காலம் இல்லைங்களா, உஷ்ணமான சம்மர் டைம். பிலிஸ்தியர்கள் நினச்சிருக்கலாம் ஒரே கல்லில் 2 மாங்காய் கிடைக்கிற மாதிரி போய் தாவீதை போய் ஒடுக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த அறுப்பு கால டைமில் வருவாங்க. இங்கே வந்து இருக்கிற அறுப்பெல்லாம் அறுத்துட்டு தாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இஸ்ரவேலில் இருக்கிற அறுப்பெல்லாம் திருடிட்டு கொள்ளடிச்சிட்டு போகிறதான் வேறு. அந்த மாதிரி தாவீதை ஒடுக்கி அறுப்பு எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்காங்க. தாவீது இப்போது நல்லா யோசிக்கிறவர், அவர் தப்புறதுக்கெல்லாம் நல்ல அனுபவம் இருக்குது. அதனால் தாவீது எருசலேம் இப்பத்தான் எருசலேம் பிடிச்சிருக்கிறாரு. கோட்டை எல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் எருசலேம்ல இருந்தோன்னா நமக்கு ஆபத்து, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அட்டுலம் கேவ், அட்டுலம் குகைக்கு அவர் அங்க போயிடுறார். ஏன், அங்க போய் அடைக்கலாம். அது மேல உயர்ந்த கேவ்ல இருக்கிறதுனால உள்ளூர்ல இருக்கிற ராஜா சவுல்கிட்ட இருந்து தப்பிச்சது அங்கதான். அங்க அவருக்கு நல்லா தெரியும் தப்பிச்சுக்கலான்னு. எருசலேம்ல இருந்தோம்னா அது இன்னும் கட்டப்படலை, அது இன்னும் கோட்டை அந்த மதில்கள்லாம் கட்டப்படலை. எருசலேம்ல இருந்தால் நம்மளை வெட்டிடுவாங்க அப்படின்னு திட்டமிட்டு தாவீது எருசலேமை விட்டு அந்த அடுலம் குகைக்குள்ள போறாரு. யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு மனசில் தாவீது மனசை யோசிச்சிருந்தா எத்தனை போராட்டம், நாய் விரட்டுற மாதிரி சவுல் எத்தனையோ வருஷம் வெட்டி விரட்டி 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 இப்போத்தான் எவ்வளோ முடிஞ்சு, இப்போத்தான் ராஜாவாக 12 கோத்திரங்கள் என்னை முடிசூட்டியிருக்கு, இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னா தோ வந்துட்டானுங்க. யோசிச்சு பாருங்களேன், இப்போதான் ரிலாக்ஸ் பண்ணலான்னா திடீர்னு வந்துட்டானுங்க பிலிஸ்தியர்கள் போருக்கு. என்ன செய்யுதுன்னு ஒரு அதிர்ச்சியோடு, ஒரு பலவீனமான நேரத்தில் சோர்ந்து இருக்கிற ஒரு நிலைமை தான் பாருங்களா. ஒரு அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர்றதுக்கு அவர் போய் அந்த அடுலம் பள்ளத்தாக்கில் தன்னுடைய இராணுவத்தெல்லாம் திரட்ட ஒரு கலக்கத்தோடு அவர் போயிருக்கலாம். ஒரு முடமான நேரம் பாருங்களா. இதுதான் இந்த வரலாற்று சூழ்நிலை, இது எப்போ நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ராஜாவுடைய ஆழமான ஏக்கம், ராஜாவுடைய ஆழமான வரலாற்று சூழ்நிலையை பார்த்து ராஜாவுடைய ஆழமான ஏக்கம் 15 வசனத்தில் வருது பாருங்க. தாவீது அங்கே போன பிறகு சவுல்னால இவ்வளோ நாள் விரட்டப்பட்டோம், இப்போ இங்கே வந்து திருப்பியும் இந்த அடுலம் கேவெல்லாம் மறந்துட வேண்டியது தான், நம்ம இன்னுமே வெறும் அரண்மனை வாழ்க்கைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு பிலிஸ்தியர் வந்தவுடனே தான் பன்னெண்டு கோத்திரங்களுக்கும் ராஜாவா இருந்தாலும் இங்கதான் வந்து ஒளிஞ்சிக்க வேண்டியதாயிருச்சு. அவருக்கு எவ்வளவு சோர்வா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம போகக்கூடாத இடத்துக்கு போயிருப்போ, திருப்பி திருப்பி வரணும்னா அங்கெல்லாம் சுத்தி பார்த்து கரடு முரடான குகை, அறுப்பு காலம், பயங்கரமான வெகில். வெகில் இருந்தால் நமக்கு வீட்டிலலாம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருவோம் இல்லைங்களா. வெகில் காலம்னும் போது ஏதாவது சில்லுன்னு குடிச்சுக்கிட்டே இருக்கணுமா இருக்கும். உணர்ச்சியில் பயங்கரமாக வீக்காக இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஆழமான ஒரு ஏக்கம் வருகிறது. என்ன ஏக்கம்? 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது பெத்லெஹேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கிறவன் யார் என்றான். அவருக்கு தான் பிறந்த ஊர், தன் சொந்த ஊர் பெத்லெஹேம். அந்த பெத்லெஹேமில் இருக்கிற தண்ணி ரொம்ப நல்ல ஸ்வீட் தண்ணியா இல்லைங்களா. அந்த மாதிரி காவேரி தண்ணி, நம்ம வெறி ஊருக்கெல்லாம் போயிட்டா காவேரி தண்ணிக்காக ஏங்குவோம் இல்லையா. வெளிநாடுலாம் போயிட்டான், ஐயோ காவேரி தண்ணி எப்படி குடிக்கிறது, நமக்கு இருந்து போனாதான் தெரியும் அதனுடைய அந்த மாதிரி பெத்லெஹேம் தண்ணி இன்பமான தண்ணி. அதை குடிச்சு வளர்ந்த ஆள் அவர் இப்போ கேட்குறாரு, ஐயோ எனக்கு இந்த நேரத்தில் சாகமாக இருக்கு, அனலாக இருக்கு, அந்த பெத்லெஹேம் தண்ணி யாராவது கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறார். நமக்கு கேட்கலான்னு வருது, வேற நேரம் இல்லையாப்பா, இப்போ தான் நான் கேட்கணும். நீ போர் நடந்துகிட்டு இருக்கு, இந்த டைம்ல போய் எங்க எடுத்துட்டு வர்றது. சில பேர் தாவீதை திட்டுற மாதிரி, ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்த ஒரு புள்ள மாதிரி. சில நேரங்களில் பிள்ளைகள் வந்து எந்த நேரத்தில் என்ன கேட்கணும்னு தெரியாது. திடீர்னு நடு ராத்திரி எனக்கு இப்போதான் ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு வேணும் ஐஸ்கிரீம், நான் எங்கே போகிறது, கடைலாம் மூடி இருக்கு, இல்லை எனக்கு வேணும், இல்லை நான் கத்திக்கிட்டே இருப்பேன், நம்ம என்ன பண்ணுறது. அந்த மாதிரி அடம் பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பெத்லெஹேம் ஃபுல்லாக பிலிஸ்தியர் இராணுவம், அங்கே தான் எல்லாம் ரப்பாயமும் பக்கத்தில் இருக்குது, அங்கே போனால் அவ்வளோதான், எல்லாம் பிலிஸ்தியர் இராணுவம் இருக்குது அங்கே. அங்கே போய் எங்கே தண்ணி எடுத்துகிட்டு வருது. ஆனால் இவர் ஐயோ எனக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறார். ஏன்ப்பா தாவி இது அதுல அவங்கள தண்ணி இல்லாமையாக இருக்கிற இந்த குடியன் அப்படின்னு ஒரு ஒரு கெட்டு ஒரு அட ஒரு பொத்தி வளர்த்த புள்ள மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. தன்னுடைய கரடுமுரடான சூழ்நிலையில் புலம்புறாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி நம்ம குற்றப்படுத்த முடியாது தாவிதை. ஆக்சுவலாக இதை படித்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் தாவீது ஒரு புலம்பி அவர் கேட்கல. அவர் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தாவீது வந்து ஒரு 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 பாடு பாடுறவன், ஒரு கவி இல்லைங்களா, ஒரு போயட். சில நேரங்களில் அவன் இயக்கங்கள், அவனுடைய உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு கவிதையின் மூலமாக தெரியப்படுத்துறதும் உண்டு. அந்த மாதிரி இப்போ வாழ்க்கையெல்லாம் ஓடிக்கிட்டே நான் இருந்திருக்கிறேனே, விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டி இருக்கேனே, என் தாய் ஊருக்கு எப்பத்தான் நான் போவேன் இல்லைங்களா, கடவுள் எப்பத்தான் சமாதானத்தை கொண்டு வருவார், எருசலேமுக்கும் பெத்லெஹேமுக்கும் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து என் பிள்ளைகளோடு போய் என் சொந்த ஊர்ல சந்தோஷமா சமாதானத்தோடு விடுதலையோடு எப்போ நான் நிம்மதியா தண்ணியை குடிப்பேன் இல்லைங்களா. ஒரு விடுதலைக்காக இந்த போர்ல வென்று ஒரு சந்தோஷமா இருக்கிற காலம் எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி. இராணுவத்துக்கெல்லாம் வெளியில ஊருக்கு போயிட்டாங்கன்னா, ஒரு போருக்கு போயிருக்கிறாங்கன்னா, அந்த ஒரு சோல்ஜர் லெட்டர் எழுதுறான்னு வைங்க வீட்டுக்கு, ஐயோ நான் வந்து அம்மா உங்க கையில நான் அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஏக்கமா இருக்கிற அந்த பாயாசம் இப்போ கொடுத்து அனுப்பினா, அப்படி இல்லை, இந்த போர் முடியுமா, வென்று எப்போ வருவோம், வந்து உங்க வீட்டில் கையால் சாப்பிடணும், நிம்மதியாக அந்த சாப்பிட்டு சந்தோஷமாக அந்த நிம்மதியும் இலைப்பாறுதலும் அன்பும் அனுபவிக்கணுன்ற பாஷர். அப்படித்தான் தாவீது சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. இந்த போர் வெற்றி அடைந்து எப்போ நிம்மதியான விடுதலையான வாழ்க்கை இருக்கும், அந்த மாதிரி எண்ணத்தில் தான் அவர் சொல்லியிருக்கார். ஓகே, தாவீதுடைய ஆழமான ஏக்கத்தை பார்க்கிறோம். இப்போ ஒரு ஒரு வீரமிக்க செயல், வீரமிக்க செயல். இது என்ன ஆயிருக்குது, பக்கத்தில் இவர் அப்படியே பெருமூச்சோடோ, யோ எருசலேம் தண்ணியை யாராவது எனக்கு கொடுக்குறவங்க யார், எப்போ குடிக்க போகிற, ஏக்கமாக இருக்கே அப்படின்ன உடனே பக்கத்தில் மூணு பேர் நின்று இருக்கிறாங்க, அவங்க காதில் இது விழுந்திருக்கு. அவர் அவருக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்துருக்கிறாரு, ஒருவேளை இது யோஷபா, எலிஷா, எலியேசர், ஷம்மாவாக இருக்கலாம், பேருங்க நமக்கு போடலை. ஆனால் அந்த பெருமூச்சு, அவர் அடையாளமாக சொன்ன பெருமூச்சு அவங்க காதில் விழுந்து, இந்த மனுஷருடைய அர்ப்பணிப்பை பாருங்களேன், தங்களுடைய ராஜா ரொம்ப சோர்ந்திருக்கிறாரு. அந்த ராஜாக்கு சோர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு எனர்ஜி டானிக் கொடுக்கணும், அப்படின்னு, ஐயோ இவ்வளோ ராஜாக்கு இதாக இருக்கு, இப்போ எங்கள் பையன் வந்து பொதுவாக ஜூஸ் கேட்டால் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் இல்லைங்களா, வாங்கி கொடுக்க, கோல்டாகிடும் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இப்போது நான் இதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு அதெல்லாம் படிச்சுட்டு இது போர்டு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது நேற்று போய் மூணு பாட்டில் வாங்கினேன். ஏன் அவனுக்கு வாங்கி கொடுத்த, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறானே இவ்வளோ நேரம் இருக்குது, அந்த மாதிரி இவங்களுக்கும் அவர் என்கரேஜ் பண்ணணும் தங்களுடைய ராஜாவை அப்படின்னு சொல்லி இவங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க. போய் இந்த மாதிரி இதை எப்படியாவது அவருக்கு இந்த தண்ணியை கொடுக்கணும்னு பாருங்களேன். இந்த இவங்க போய் தண்ணியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெண்டு கேள்வி மூணு கேள்வியை கேட்போம். அவங்க என்ன செய்தாங்க முதலாவது பாருங்களேன். ஒருவேளை அவங்க உடனே இந்த ராஜாவுடைய பெருமூச்சை கேட்டு ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சை பார்த்துக்கிட்டு எந்த விதமான தயக்கம் இல்லாமல் மூணு பேர் ஒன்று கூர்ந்து பெத்லகேமுக்கு போய் மரணத்தின் வாயிலேயே நுழைஞ்சு கற்பனை பண்ணி பாருங்க, போர் நடக்கிற இடத்துல போய் மூணு பேர் போய் சத்துரு கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, செத்துர்லாம். அதை விட பாருங்க, போர் நடக்கிற டைம்ல போய் நம்ம சோல்ஜர் யாராவது பாகிஸ்தான் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா போர் நடக்கிற நார்மல் டைம்ல மாட்டிக்கும் போதே ஆபத்து. அந்த போர் நடக்கிற டைம்ல சித்திரவதை பண்ணி தாவீது எங்க இருக்கிறான், ரகசியம் எங்க இருக்கு, அந்த கதவு எங்க இருக்குன்னு உயிரே எடுத்துருவாங்க, போய் மாட்டவே கூடாது தனியா, பயங்கர ஆபத்து. இவங்க போய் பாருங்க மரணத்தை மரணத்தின் வாய்க்குள்ளேயே போய் அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு அக்கறை இல்லை, சுயமாக விருப்பத்தோடு உடனடியாக தீர்மானத்தோடு போய் ராஜாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக எங்களுக்கு எந்த சித்திரவதை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் அடுலம்லேருந்து எருசலேம் இந்த பெத்லகேமுக்கு 12 மைல் தூரம் பிரயாணம் பண்ணி போய் பிலிஸ்தியர்களுடைய இராணுவங்களை கடந்து தண்ணியை எடுத்துட்டு தாவீது கிட்ட வராங்க. வச்சு பாருங்களேன், ஏன் இதை செய்தார்கள், ஏன் இதை செஞ்சாங்க, தங்களுடைய ராஜாவுடைய ஆசையை நிறைவேற்ற, தங்களுடைய கடமையை கடந்து தங்களுடைய ராஜாவுடைய ஆசையை நிறைவேற்றணும். இவங்கெல்லாம் மிலிட்ரி, ராயல் மிலிட்ரி மேன், பராக்கிரமசாலிகள். இந்த வேலையெல்லாம் யார் செய்யறது, காப்பி எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வானா, நீங்கள் நம்மளாம் எடுத்துட்டு வரது நம்ம யோசிப்போம் இல்லையா, அதெல்லாம் அடிமைகள் செய்கிற வேலை. இவருக்கு என்ன தண்ணினா, தண்ணி யாராவது காப்பி எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா. ஆனால் தங்களுடைய ராஜாவுக்கு இது தேவைன்னு சொல்லி தாங்கள் போய் எவ்வளோ அர்ப்பணிப்பு. சில இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு, யுவர் விஷ் இஸ் மை வில் அப்படின்வாங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, அதுதான் என்னுடைய சித்தம், அதை நான் நிறைவேற்றி முடிக்கிறேன். என்ன அர்ப்பணிப்புங்க இவங்களுக்கு. இந்த ஃபெலோஸ் பாருங்களேன், அவங்க ராஜாவை அவங்க நடத்தினாங்க. இதை எப்படி செஞ்சாங்க, நைட்டோடு நைட்டாக போய் திருடிட்டு போய் யாரும் இல்லாத போய் போயிட்டு வந்தாங்களா, இல்லை பிலிஸ்தியல் இராணுவத்தை நேரடியாக தைரியமாக சந்தித்து சில பேர் கொண்டு போட்டு போய் எடுத்துகிட்டு வந்தாங்களா, இல்லை ஒரு 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 முடிய அளவுக்கு உயிர் பழச்சி வந்ததுனால செஞ்சாங்களா, பயங்கரமான அடி வாங்கிக்கிட்டு உடம்பெல்லாம் காயப்பட்டு என்ன தான் அடி வாங்கினாலும் சரி எப்படியாவது தப்பிச்சு ஜக்கோண்டு எடுத்துகிட்டு போயிடணும் தண்ணியோடுன்னு பண்ணாங்களா, நமக்கு தெரியல, எதுவுமே அதெல்லாம் போடலை. ஆனால் பயங்கரமான ஆபத்தில் போய் இந்த தண்ணியை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இராணுவத்தோடு அவங்களுக்கு அடியெல்லாம் உழுந்துச்சா, மூஞ்சில் கீரல், உடம்புல கீரல்லாம் உழுந்துச்சா, அதெல்லாம் எதுவுமே நமக்கு போடலை. ஆனால் இது ஒரு பெரிய சாகசமாக வேதம் நமக்கு எடுத்துக்காட்டு, பயங்கரமான தியாகத்தை செய்து ஆனால் என்ன ஒண்டி சொல்லுது, எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு தெரியல, ஆனால் இவங்க போன வேலை வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு, தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. வரலாற்று பின்னணியை பார்த்தோம், ராஜாவுடைய ஆழமான ஏக்கத்தை பார்த்தோம், வீர செயலை பார்த்தோம். நாலாவதாக இதை ஒரு பாராட்டு ஊற்றாக நம்ம பார்ப்போம். என்னங்க பாராட்டு ஊற்று, இந்த 16வது வசனம் 17 நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, தாவீது இவங்க செஞ்ச தியாக செயலுக்கு மிகப்பெரிய மதிப்பையும் பாராட்டையும் அவர் செஞ்சதாக நம்ம பார்க்கிறோம். இதனால் கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்க, இவங்க வராங்க தண்ணி எடுத்துக்கிட்டு உயிரை பிடிச்சிக்கிட்டு வேர்த்து கொட்டிக்கிட்டு வராங்க கேட்டெல்லாம் தாண்டி, அந்த சீனை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நேரங்களில் நம்ம கற்பனை பண்ணால் தான் நமக்கு அது ரொம்ப உணர முடியும். ஒருவேளை அந்த நம்மளும் அங்கே நின்றுகிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்குவோம், தாவீது என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ஒரு ஒரு பிளான் திட்டம், ராஜா திட்டம் பண்ணும், ஒரு பாறையில் ஒரு வேலை எழுதி இவங்க தான் பிலிஸ்தியர் அங்கே இருக்கிறாங்க நம்ம இப்படி தாக்க போகிறோம் அப்படி பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜைசிங் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கோம், இராணுவம்லாம் நின்றுகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தோன்னா திடீர்னு பிடிச்சிக்கான்னு மூச்சு அடிச்சுக்கிட்டு மூணு பேர் ஓடி வராங்க. மூணு பேர் ஓடி வந்துட்டு, ராஜாவே நீங்கள் கேட்ட தண்ணி அப்படின்றாங்க. அவங்க கண்ணெல்லாம் அப்படியே மினுமினுக்கு அன்புல, தாவீது மேல இருக்கிற அன்புல, எங்க உயிரையே கொடுத்து ரத்தத்தை கொடுத்து கூட நாங்க நீங்க கேட்ட ஆசை விருப்பத்தை நிறைவேற்றத்துக்கு வந்திருக்கோம். இந்தாங்க நீங்க கேட்ட தண்ணி, ஆசைப்பட்டு கேட்டீங்களே ராஜாவே, இந்தா தண்ணி. எப்படி இருக்கும் தாவீது அதை பார்க்கும்போது இல்லைங்களா? தாவீது அதை பார்க்கிறார், தாங்கவே முடியல தாவீதுக்கு. ஒரு ஒரு பரபரப்பாக வந்து வேர்த்து கொட்டிக்கிட்டு, ஒருவேளை ரத்தம்லாம் கூட ஒழுகிக்கிட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை பயங்கரமான நிலைமையில் அவங்க வந்திருக்கலாம். அதை பார்த்து தாவீது வாய் திறந்து தான் நிற்பார் ஆச்சரியத்தில். இப்படி ஒரு கமிட்மெண்ட்டை, இப்படி ஒரு அர்ப்பணிப்பை பார்த்து, ராஜாவே நீங்கள் விருப்பப்பட்ட தண்ணி, அதை பார்த்து ஐயோ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எவ்வளோ பெரிய ஆபத்தில் உங்களை போட்டீங்க, எவ்வளோ பெரிய சித்திரவதைக்கு நீங்கள் உள்ளாக்கி இருக்கலாம், எத்தனை உங்களால் மூணு விதவைகள், எத்தனை அனாதைகள் ஏற்பட்டிருக்கலாம் என்னுடைய ஆசையை போய் நிறைவேற்றுறதுக்கு அப்படின்னு அவர் பார்க்கிறார். என்ன இது தாவீது விரும்பலைனாலும் பாருங்கள் அது எவ்வளோ உயர்வாக மதிக்கிறார். என்ன சொல்றார் 16வது பாதியில வசனத்தில், ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, 17வது வசனம் படிங்க.
கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான்.
மனதில்லாம இருந்தான், மனதில்லாம பாருங்களேன், அவங்க வந்து இந்த தங்க உயிரையே பணைய வைத்து இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அவன் என்ன அதை குடிக்காம என்ன பண்றான்னா, இப்படி ஒரு பக்தியும் இப்படி ஒரு அர்ப்பணிப்புக்கும் தகுதியானவன் நான் இல்லை, இந்த அர்ப்பணிப்புக்கு தகுதியானவர் கடவுள் யெகோவா மட்டும்தான், நீங்க இந்த மாதிரி எடுத்துட்டு வந்த தண்ணியை நான் பான பலியாக கர்த்தருக்கென்று ஊற்றினான். இதுக்கு கடவுளுக்கு கொடுக்கணும்பா இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, என்ன மாதிரி மனுஷர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடாது. இது பெரிய பலியாக அதை உயர்வாக மதித்து அதை ஏற்றுக்கொள்ள கூட தான் தகுதி இல்லைன்னு நினைத்து நீங்க செய்த காரியத்துக்கு ஆண்டவருக்கு அது பலியாக நான் கொடுப்பேன், அவர் மட்டும்தான் இந்த பலிக்கு பாத்திரமானவர். அதை அதை வாங்கி திடீர்னு குடிக்கிறது என் தாகத்தை தணிச்சுக்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். இது ஒரு புனிதமான தண்ணி, இது ஒரு 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 பலி கொடுக்க வேண்டிய ஒரு தண்ணி, உங்கள் உயிரை பணைய வைத்து ரத்தத்தை எடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு தண்ணி, அதை நான் ரொம்ப மதிக்கிறேன், அதை கர்த்தருக்கென்று பான பலியாக கொடுக்கிறேன். ஆகவே இந்த பகுதியினுடைய விளக்கம் என்னங்க, ஒரு அருமையான கதை. என்ன ஒரு கதை, வரலாற்று நிகழ்ச்சியை பார்த்தோம், ராஜாவுடைய ஏக்கத்தை பார்த்தோம், ஒரு வீர செயலை பார்த்தோம், ஒரு 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 மதிக்கிற ஒரு ஊற்று இல்லைங்களா, ஒரு பாராட்டு ஊற்றை நாம் பார்க்கிறோம். இது வந்து நம்ம இந்த கதையை படிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன படிச்சுக்கலாம், பயன்பாடுகள் இல்லைங்களா, எக்ஸ்போசிஷன் அண்ட் அப்ளிகேஷன். நம்ம வாழ்க்கையில என்ன படிக்கலாம், இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ பராக்கிரமசாலிகள் தேவை, சபைக்கு மிகப்பெரிய தேவை கிறிஸ்தவ பராக்கிரமசாலிகள், தேவனுடைய ராஜ்யத்தை பரப்புறதுக்கு த கிரேட் வாண்ட். இயேசு பார்த்து சொன்ன மாதிரி அறுப்போ மிகுதியா இருக்கிறது, வேலையாட்கள் அவங்கதான் பராக்கிரமசாலிகள், கிறிஸ்து அர்ப்பணித்து தேவனுக்காக உழைக்கிற வேலையாட்கள் தேவை, ரொம்ப அவசியம், வாண்டட். யாருங்க இந்த பராக்கிரமசாலிகள்னா யாருங்க சொல்றீங்க, அவங்களுக்கு மூணு குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு, மூணு தகுதிகள், இவங்க தான் பராக்கிரமசாலிகள். முதலாவது இந்த மனிதர்கிட்ட பார்த்து படிக்கலாம், முதலாவது ஒரு பராக்கிரமசாலி தன் ராஜாவை மிகவும் நேசிக்கிறவர். அடுத்ததாக ஒரு பராக்கிரமசாலி தன் அந்த நேசத்துல வீரத்தோடு அர்ப்பணிப்போடு தன் ராஜாவை சேவிக்கிறவர். மூணாவது அந்த ராஜா வந்து அந்த பராக்கிரமசாலி அப்படி செய்கிற ஒரு செயல்களை அவர் ரொம்ப பாராட்டி மதிக்கிறவர். ஓகே, அந்த பயன்பாட்டில் நம்ம பார்ப்போம். இவங்களை யோசிச்சு பாருங்க, இவங்க தங்க உயிரையே பணைய வைக்கிறதுக்கு அவங்கள ஊக்குவித்தது என்ன, தாவீது ஒரு ஆசையாக அதை உண்மையா லிட்ரலா கூட சொல்லல, தனக்குள்ளேயே ஒரு கவிதை பாடுற மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும் போது யாராவது கேட்டாங்களா, இவங்க போய் தாவீது கட்டளை இட்டாரா நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, இல்லையே, அது அவங்களுடைய வேலை கூட இல்லையே, என்ன இவங்களை செய்ய வைத்தது, அவங்க ராஜா மேல இருந்த அளவு கடந்த உயர்ந்த அன்பும் கவர்ச்சி என்று. பாருங்களா, இந்த மனுஷன் அவங்க ரொம்ப நேசிச்சாங்க, தாவீதை ரொம்ப நேசிச்சாங்க. ஆழமான தாவீதின் மேல இருந்த அன்பையும் பக்தினால தான் அவங்க போய் சேர்ந்தாங்க. ஏ தாவீது ரொம்ப இணைஞ்சிருந்தாங்க தாவீது. தாவீதை இப்படி ஒரு ராஜாவை பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு தாவீதின் மேல. பாருங்களேன், ஏன்னா தாவீது மாதிரி தாங்களும் இருக்கணும்னு விரும்புகிற ஆட்கள். இந்த உல பெரிய பராக்கிரமசாலிக்கு மாதிரி வந்து தாவீது தான். ஏன்னா அவங்களுடைய நாடே கெதி கலங்கி கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது சின்ன பையனு கூட பார்க்காம அந்த கோலியாத்துக்கு விரோதமாக போய் நின்று சுயம் தன் உயிரையே பணைய வைத்து இல்லைங்களா நின்று வெற்றி சிறந்த ஒரு பராக்கிரமசாலியாக அந்த கதை அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் கேட்டு தாவீது மேலே இருந்த மெச்சிப்பும் பக்தியும் அவங்களுக்கு எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி தாங்கள் நேசித்த தன்னுடைய ராஜா அவனுடைய அவன் வாழ்ந்த வாழ்க்கையும் பார்த்துருக்குறாங்க. எவ்வளோ நீதியான வாழ்க்கை. சவுல் தன்னை எவ்வளவோ விரட்டும் போதும் சரி, ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே நான் கையை எடுக்க மாட்டேன். எவ்வளோ உண்மையாக அவன் இருந்ததை பார்க்குறோம். அவன் வாழ்க்கை, அவனுடைய தியாகம், அதெல்லாம் பார்த்து தாவீதின் அன்பின் அடிமைகள்னு வாங்க. சரிங்களா, உன் அன்புக்கு நான் அடிமை. அந்த மாதிரி தாவீதுடைய அன்புக்கு அடிமையானவர்கள் இவங்க. அதனால தான் இப்படி செய்ய முடியும். சாதாரணமாக செய்ய முடியாது. இவங்க வேலை கூட இல்லையே, அவர் ஆசையை போய் கேட்டதுக்கு போய் உயிரை போய் பணிய வச்சுட்டு இப்படி வந்திருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மனிதர்கள் உங்களையும் என்னையும் பயங்கரமாக வெக்கப்படுத்திடுறாங்க. இயேசுவை நம்முடைய ராஜாவென்று அழைத்து கொள்ளுகிற நாம், இயேசுக்கும் இயேசுவை நம்ம எந்த விதத்தில் நேசிக்கிறோன்றத நினைச்சு பார்த்து இவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். அவங்களுக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு தாங்க நிற்கணும். என்ன இயேசுடைய அன்பு! இந்த தாவீது என்ன பெருசா செஞ்சிட்டான், என்ன பெருசா சாதிச்சான்! இவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து இந்த தாவீதை விட பல ஆயிரம் மடங்கு சுயநலமே இல்லாம நமக்காக போர் செய்யலையா! இந்த தாவீதுடைய மகன் இந்த தாவீதை விட, இந்த தாவீது நான் எத்தனையோ பாவங்கள் செய்தான், எத்தனையோ தவறுகள் செய்தான், ஒரு பாவமும் செய்யாத பாராட்ட வேண்டிய மிகவும் பரிசுத்த நீதியான வாழ்க்கை, நம்ம மிகவும் மெச்சித்து கொள்ள வேண்டிய பின்பற்ற வேண்டிய ஒரு வாழ்க்கையை அவர் நமக்காக வாழ்ந்து முடிக்கலையா! இந்த உலகத்திலேயே ஒருத்தரை பார்த்து மெச்சித்துக்கணும்னா அவர் தானுங்க. இந்த தாவீதை விட எத்தனையோ ஆயிரம் மடங்கு நம்மளை நேசித்து வராச்சு அவரு. நமக்கு விரோதமாக மிகப்பெரிய சத்துருக்கள் கோலியாத் என்ன, ஒரு கோலியாத் என்னங்க, எத்தனையோ நம்ம நித்தியமா நம்மளை அழிக்கணும்னு நின்று நம்மளை அடிமைகளா பிடிச்சுக்கிட்டு இருந்த கோலியாத்துகளுக்கு விரோதமாக போர் செய்தவர் ஆச்சையார். அவருடைய சாகசங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? உலகத்திலேயே மாபெரும் பராக்கிரமசாலின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே. சரீர விதமான கோலியாத்துக்கு முன்னாடி அவர் நிக்கலையே. நம்முடைய மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்துருக்கள் சாத்தானோ உலகமோ பிசாசோ நம்மளை பிடிச்சி நித்திய ஆக்கி நிலையில தள்ளியிருக்குமே. அவங்க கையில் அடிமைப்பட்டு போயிருந்த நம்மளை அதுக்கிட்ட போராடி நம்மளை வென்றவர் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, அவருடைய தியாகத்தை தேவ மனுஷன் இவர் தாவீது, என்ன இவர் மேலே அவ்வளோ பெரிய அன்பு இவங்களுக்கு! நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய ராஜாவை யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய தேவனா இருந்தாலும் இந்த உலகத்துல தன்னையே தாழ்த்தி, இதெல்லாம் செய்யறதுக்கு தன்னை தாழ்த்தி குழந்தையாக வந்து துக்கத்தின் மகனாக ஏழையாக யோசிச்சு பாருங்க. அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கை வரலாறு படிக்க படிக்க நமக்கு என்னத்துக்கு அவர் அதெல்லாம் செய்யணும்? 40 நாள் உபவாசம். 4 நாள் பண்ணியிருக்கீங்களா நீங்க யாராவது? 40 நாள் உபவாசம் தன் உடம்பை எவ்வளோ வருத்த வேண்டியதா இருந்துச்சு. ஏன் அவர் செய்யணும்? எதுக்காக அவருக்காக செஞ்சார்? 40 நாள் உபவாசம். ஒன்னொன்னும் அவருடைய அன்பு நமக்கு காட்டலையா? உனக்காகத்தான் இதெல்லாம். 40 நாள் உபவாசம், எத்தனை திட்டுங்க, எத்தனை கேலிங்க, பேய் பிசாசுன்னு அவர் வாங்கினாரு. கெச்சமனையில் அவருடைய ரத்த வேர்வை நினைச்சு பாருங்க. அவங்க வராங்க, வந்து நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம், நான் தான் அரை கிலோமீட்டர் போய் உழுறானுங்க. எல்லாம் சாம்பலை ஆக்கியிருக்க முடியும், புழு மண் புழுங்க வருது அவர்கிட்ட, தெய்வத்துக்கிட்ட. ஆனால் அவங்க போய் தன்னை அடிக்கவும் கைது செய்யவும் அவரை பிடிச்சிட்டு போய் தப்பான பொய்யானதெல்லாம் அவர் மேலே குற்றம் சாட்டி முகத்தில் குத்தி அவரை அடித்து துப்புறத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அவருடைய சாகசங்களை நம்ம என்ன சொல்கிறது? அவரை எடுத்துட்டு ரோமருங்க போய் அந்த கம்பத்தில் போய் கட்டி வாரில் அடித்து கசாப்புக்காரை அடிக்கிற மாதிரி, முதுகே கைமா பண்ணுற மாதிரி அடி அடின்னு அடிக்கிறாங்களே. அடிக்கும்போது என்ன அந்த கம்பத்திலேயே அவரை நிற்க வச்சுச்சு? அவர் மனசில் என்னதான் இருந்துச்சு அந்த நேரத்தில், நீங்களும் நானும் நித்தியமாக நரகத்தில் அந்த அடிகள் வாங்கக்கூடாதுன்றது தானங்க அவர் மனசில் இருந்துச்சு. உங்களை என்னையும் பார்த்துக்கிட்டு தானங்க அதெல்லாம் சகிச்சுக்கிட்டார். என்ன அன்புங்க, அந்த அன்பை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம். கையிலையும் கால்லையும் ஆணி குத்தப்பட்டு சிலுவையில் தொங்கப்பட்டு யோசிச்சு பாருங்க, அந்த சிலுவையில் இருந்து இறங்கிவா நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு அந்த சிலுவையில் பயங்கரமான முதுகெல்லாம் உளவி இருக்கிற முதுகு சிலுவையில் தேய்து தலையை துளுக்கி கேலி பண்ணிக்கிட்டு இறங்கிவா அப்படின்றாங்க. அவர் வரலையே, இறங்கி வரைந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்குமே, அவருக்கு இறங்கி வரலையே. ஏன், அவர் செய்ய வேண்டிய பணி முடிக்கலையே, முடிக்கிற வரைக்கும் வரலையே. தேவனுடைய நித்திய கோபாக்கின நலகமெல்லாம் நித்தியமெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையினுடைய ஒரு சமுத்திரத்தை, எல்லையற்ற சமுத்திரத்தை ஒரு துளி கூட விடாம கடைசி வரைக்கும் குடிக்கிற வரைக்கும் அவர் அங்கிருந்து இறங்கி வரலையே. அங்கே இருந்து அதை முற்றிலுமாக குடிச்சு முடிச்சாரே. நாளைக்கு நீங்களும் நானும் நியாய தீர்ப்பில் போய் நிற்கும் போது நமக்கு ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட போகுது. அந்த பாத்திரத்தில் உள்ளே பார்த்தா ஒரு துளி கூட இல்லாமல் எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டாரு. என்ன ஒரு ராஜா, என்ன ஒரு காரியங்களை நமக்கு நித்தியம்னா என்னன்னு தெரியுமா? ஏதாவது நித்திய நரகம்னா நமக்கு என்னன்னு தெரியுமா? பாதாளம் அது அவர் மறித்து உயிர்த்தெழுந்து அந்த மரணத்தினுடைய பல்லையெல்லாம் உடைச்சி வெளியில் அந்த தாடையை எடுத்துட்டு வெளியே வர மாதிரி இன்னுமே விசுவாசி மரணத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை. நீங்களும் நானும் நாளைக்கு இறந்தோன்னா மரணமே அவன் கூறங்கன்னு சொல்லக்கூடிய பாதாளத்தின் மேலேயும் வென்றவர்களாக நம்ம நிற்க முடியுமே. இதெல்லாம் செய்த ராஜா நம் ராஜாங்க. என்ன ஒரு ராஜா அவர், எவ்வளோ நமக்கு செய்திருக்கிறாரே, எத்தனை கோலியாத்துக்களை வீழ்த்தி இருக்கிறாரே. நித்தியத்தை யோசிச்சு பாருங்க, இவருடைய அன்புக்கு நாம் அடிமைகளா எப்போ ஆக போறோம்? அங்க உட்காந்துகிட்டு இருந்த அடுலம் உட்காந்துகிட்டு இருந்த அந்த மூணு ஆளுங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜா பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு? ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கோலியாத்தை வென்றான், நமக்கு ஒரு உதை கொடுத்தான்னு சொல்லி அப்படி உயிரையே பணைய வைக்கிற அளவுக்கு தியாகத்தையும் உழைப்பையும் செய்யறாங்களே, நம்ம ராஜா நமக்கு செய்தது, அவருடைய அன்பு நம்ம கவர எப்போ கவரப்போகுது? எப்போ அவருடைய அன்பின் அடிமைகளாக நம்ம மாறப்போறோம்? யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு அன்பு நம்ம காமிச்சிருக்கிறாருல்ல. ஒருவேளை இப்படிப்பட்ட ராஜாவை பார்த்தா அவங்க இன்னும் என்ன செய்வாங்களோ, அவனுக்கே அப்படி உயிரை விட்டாங்களே. நமக்கு நம்ம ராஜா செய்ததை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய சோம்பேறித்தனத்தையும் நம்முடைய அன்பில்லாத தனத்தையும் அக்கறை இல்லாத தனத்தையும் பட்சிக்கிற அனலான இருதயம் நமக்கு இருக்க வேணாமா? யோசிச்சு பாருங்களேன். இந்த பராக்கிரமசாலிகள், இயேசுடைய பராக்கிரமசாலிகள் யாருன்னா அளவு இந்த அன்புக்கு, அவருடைய அன்புக்கு அடிமைப்பட்டவர்கள், அந்த ஆண்டவருடைய அன்புக்கு அடிமைப்பட்டவர்கள். இவங்க அடிமைப்பட்டிருந்தாங்க பாருங்க, தாவீதுடைய அன்புக்கு. ஏன் இந்த தாவீது அவங்கள யோசிச்சு பாருங்க, அவங்கெல்லாம் எதுக்கு தாவீது மேல மயங்குனாங்கன்னா, சவுலுடைய ஆட்சியில இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தவங்க, நம்ம வாழ்க்கையெல்லாம் சீர்கெடுத்துக்கிட்டவங்க. சில பேர் நம்ம படிக்கிறோம், ஏன் தாவீது கூட சேர்ந்தாங்கன்னா அவங்க சவுலுடைய ஆட்சியில் திருப்தி இல்லை, ரொம்ப சில பேர் கடனாளிகள் ஆயிட்டாங்க, சில பேர் அடிமைகள் ஆயிட்டாங்க, அதனால தாவீதோடு சேர்ந்தாங்க. வாழ்க்கையெல்லாம் சீர்கெடுத்துக்கிட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு தந்து அவங்களையெல்லாம் ட்ரெயின் பண்ணி இப்போ தான் அரசனாகும் போது அவங்களுக்கு பெரிய பதவியை கொடுத்ததுனால தான் இவ்வளோ அன்பு அவங்களுக்கு. ஏன் அதை விட பெருசு இயேசு நமக்கு செய்யலையா? எப்படி நம்ம வாழ்க்கைகள்லாம் கெடுத்துக்கிட்டோம், எப்படி நம்ம வாழ்க்கையெல்லாம் சீர்கெட்டு போயிருந்திருக்கோம். ஆனால் இந்த இயேசு என்ன பண்ணார், நம்ம பாவங்கள்லாம் மன்னித்து நம்மளை எல்லாம் சரி பண்ணி நம்மளை தேவனுக்கு முன்பதாக நீதிமான்கள் ஆக்கி இந்த உலகத்திலேயே உயர்ந்த பதவியாக தேவ பிள்ளையான பதவியை நமக்கு கொடுத்துல. நமக்கு அவர் மேலே ஏங்க அன்பு இல்லை? நமக்கு இந்த அன்புக்கு எப்போங்க நம்ம அடிமை ஆக போகிறோம்? அவர் அன்பின் அடிமைகளாக நம்ம எப்போங்க வாழ போகிறோம்? பராக்கிரமசாலிகள்னா இயேசுடைய அன்புக்கு அடிமைப்பட்டவர்கள். நம்ம அப்படி இருக்கிறோமா? அவர் மேல ஒரு அன்பின் வெறி வெறி நமக்கு இருக்கா? பொங்கி வருகிற அன்பின் வெறி. அவர் இன்னமும் அந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கோம், என்னை நேசிப்பாயா என்னை நேசிப்பாயான்னு பாடிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு சபைக்கு எப்படிப்பட்ட மக்கள் தேவை? இயேசுடைய அன்புக்கு அடிமைப்பட்ட பராக்கிரமசாலிகள் தேவை. தேவை இல்லை, அதானே தேவை இல்லையே? இல்லையே, இந்த பராக்கிரம் அப்படி இருந்தாங்கன்னா போதுமே. ஒரு விசுவாசி யாரு அவன் தானுங்களே? யோசிச்சு பாருங்களேன், இவங்க வித்தியாசமான பேக்ரவுண்ட்ல, சில பேர் அந்நியர், உரியா மாதிரி ஆளுங்கள்லாம் அந்நியருங்க, இட்டாயிக் அவெல்லாம் வந்து சேர்ந்தவனை தாவிதோடு இணைந்து அந்த தாவிது மேலே இருந்த பற்று அவங்களெல்லாம் ஒன்றாக்குச்சு. அந்த மாதிரி நம்மெல்லாம் வித்தியாசமான கூட்டங்களாக இருந்தாலும் நம்மளை ஒன்றாக்கக்கூடியது என்ன தெரியுமா? நம்ம பார்த்த மாதிரி காலையில் ஒற்றுமை எப்போ வரும்? இயேசுடைய அன்புக்கு நம்ம அடிமைப்பட்டா தாங்க சபையில் ஒற்றுமை வரும். நீங்களும் நேசிக்கிற தேவன் ஒன்று, நான் நேசிக்கிற தேவன் ஒன்று. தாவீது மேலே இருந்த நேசம் தான் பலவிதமான ஜாதிகளை இவங்களை ஒன்றாக்கி பராக்கிரமசாலிகளை சாதனையாளர்களாக மாற்றிச்சு. உங்களே என்ன அப்படித்தான். இயேசு மேலே, இயேசுக்கு அடிமைப்பட்டவங்க ஒருத்தர் ஒருத்தர் மேலே பயங்கரமான பற்று இருக்கும், ஒத்துமை இருக்கும். முதலாவது பராக்கிரமசாலி யாருங்க? தங்களுடைய ராஜாவை நேசிக்கிறவங்க. அந்த ராஜாவை நம்ம நேசிக்கிறோமா? ரெண்டாவது பராக்கிரமசாலிகள் யாரு? அந்த ராஜாக்கு வீரத்தோடு அர்ப்பணிப்போடு சேவிக்கிறவங்க. யோசிச்சு பாருங்க, வீரத்தோடு அர்ப்பணிப்போடு சேவிக்கிறவங்க. இவங்க பாருங்களேன், ஒரு முறுமுறுத்துக்கிட்டா வேலை செஞ்சாங்க. ஒரு ஏதாவது லாபம் கிடைக்கும், ராஜா ஏதாவது விருந்து கொடுப்பாருன்னா உயிரே போயிருக்கோங்க, உயிரே போயிருக்கோம். சித்திரவதை அனுபவிச்சிருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் இல்லையே. அன்பின் ஒரு அதுலம் கேவில இருந்து வெளியே வந்து ஒருவேளை ஒருத்தனுக்கு வரல கரில் கை கால் கூட வெட்டி இருந்திருக்கலாம். நமக்கு அதெல்லாம் போடலை டீட்டெயில்ஸ். யோசிச்சு பாருங்களேன், முகத்தில் கீரல் எல்லாம் வாங்கினாலும் தானா சுயமாக அவர் விருப்பத்தை தான் தெரிவித்தார். செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை, செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை. ஆனால் என் ராஜா ஒன்று ஆசைப்பட்டுட்டாரு, நான் செஞ்சு முடிக்கிறேன். அது உயிரே போனால், அந்த ராஜாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுலையும் உயிரே போனாலும் பரவாயில்ல. என்ன அன்புங்க, என்ன ஒரு அர்ப்பணிப்பு! அந்த அன்பு நமக்கு இல்லையா? அவர் ஆசையை விடுங்க, அவர் எனக்கு இது வேணும்னு கட்டளையாக, இதுதான் இப்படிதான் நீ இருக்கணும்னு செய்யறத கட்டளையை கூட நம்ம ஆர்வத்தோடு நிறைவேற்ற வருகிறோமா? யோசிச்சு பாருங்க, என்னங்க அன்பு இருக்கு இயேசு மேல நமக்கு? அது ஊக்கப்படுத்துதா? சந்தோஷத்தோடு, பெருமூச்சோடு சொன்னாங்க, சந்தோஷத்தோடு நிறைவேற்றுறாங்களே, ஆர்வத்தோடு போய். ஏன் ஒரு ஒரு காதலன் வந்து அந்த காதலி ஏதாவது மூச்சில்ல வாயில எனக்கு இது நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு போய் தன்னுடைய காதலுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அதுக்கு சொல்லாமையே போய் ஏதாவது ஒன்று செஞ்சு அதை ஆச்சரியப்படுத்துறான் இல்லைங்களா? அது அவனுக்கு ரொம்ப வேலையா இருந்தாலும் வருவாங்க. சில பேர் எல்லாம் வீடை கூட அடுமானம் வச்சுட்டு வாயின்னு வந்து காதலிக்கு அதெல்லாம் காட்டுறதெல்லாம் நம்ம கதையெல்லாம் பார்க்கிறோம். ஏன் அந்த அனல், அன்பின் அனல் இருந்தா அப்படி செய்யணும், வெறித்தனமா ஏதாவது செய்யணும்னு வரும். அப்படியெல்லாம் செஞ்சா முட்டாள்தனங்க இல்லையா பாஸ்டர்? வாழ்க்கையே வாழ்க்கையே பணையை வச்சுக்கிட்டா இவங்க இப்படி செய்வாங்க. இதெல்லாம் ஆர்வ கோளாறு இல்லை? சில நேரங்களில் ஆர்வ கோளாறா சில பேர் தெரியலாம். இதெல்லாம் ஆர்வ கோளாறுங்க. யாருங்க முட்டாளுங்களா போய் அன்புல வலிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யறாங்களே, ஆர்வ கோளாறு. ஒருவேளை ஆர்வ கோளாறா தெரியலாம், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா தெரியலாம் சில பேருக்கு. ஏன்னா யூதாசங்களுக்கு அது அப்படித்தான் தெரியும். ஆனா அன்புல வெம்புகிற ஒரு உள்ளத்துக்கு, மரியா மாதிரி ஒரு உள்ளத்துக்கு, தன் வாழ்க்கையிலேயே எவ்வளோ பணம் வச்சு வாங்க வேண்டிய அந்த பரிமள தைலம் அதை போய் உடச்சி ஊத்துறான் அவர் மேலே. ஏன்னா பைத்தியகாரத்தனமாக இருக்குது. ஒரு பொறுப்பு இல்லை அவனுக்கு. என்ன, யார் கேட்டாரா அவர்? தேவையானதொண்டி செய்யணும், தேவையான என்னத்துக்கு அப்படி போய் ஊத்துற? இதை வச்சு வேலை வேலைகள் கொடுத்துருக்கலாம், ஏன் போய் அவருக்கு மேலே ஊத்துற? யூதாசங்களுக்கு அது பொறுப்பில்லாத தன்மையாக தெரியுது. ஆனால் அன்பில் பொங்குற இருதயங்களுக்கு அப்படித்தான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும், தாவீதுக்கு தான் தெரியும், அந்த பராக்கிரமசாலிகளுக்கு தான் தெரியும். தாவீது மேலே தங்களுக்கு இருந்த பந்தமோ அன்போ எந்த அளவுக்கு அதை வெளிப்படுத்திருக்காங்க, என்ன பொறுப்பு, ரெக்லெஸ்னுவாங்க, ரெக்லெஸ்னஸ் ஆஃப் லவ், காதல் அன்பினுடைய அன்பு. இங்கே தான் பார்க்குறோம் நம்ம. ஆனால் மற்றதெல்லாம் கேரே கிடையாது, இந்த அன்பை நான் வெளிப்படுத்தணும், நான் காட்டுறேன். அந்த மாதிரி நம்ம ஏதாவது செய்கிறோமா இயேசுக்கு? யோசிச்சு பாருங்களேன், அன்பில்லாத உள்ளங்களுக்கு அது முட்டாள்தனமாக தெரியலாம். ஆனால் அந்த பெண்ணு, இயேசு சொன்னார், இந்த பெண்ணு செய்த செயல் அவளை ஒன்றும் தனியாக விடுங்க, எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவரை செய்ததையும் ஞாபகப்படுத்துவார். அவர் எவ்வளோ மதிக்கிறார் பாருங்களா. இந்த மாதிரி இயேசுக்கு நம்ம ஏதாவது செய்கிறோமா, அவர்னால அவருடைய அன்புனால ஆட்கொண்டு அவருடைய அன்புனால கவரப்பட்டு மயங்கி இருக்கிறவர்கள் தான் பராக்கிரமசாலிகளாக மாற முடியும். இல்லைன்னா சும்மா பேச்சு, இதெல்லாம் சும்மா பேச்சு. இல்லைன்னா எவ்வளோ மினிமம் செய்யுது, எவ்வளோ செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சு போகிறதா தான். கிறிஸ்துவுடைய அன்பு நம்மளை வசீகரமாக இழுத்து நம்ம மனசை அவர் அன்புக்கு அடிமைப்படுத்தி இருக்கா யோசிச்சு பாருங்க. மரியா மாதிரி இந்த மனிதர்கள் இன்னொருத்தர் ஒரு உதாரணம். தங்க இருதய மரியாக்கு தன் இருதயத்தை உடச்சி ஊத்த முடியும்னா ஊத்தி இருப்பா அவன். அதை ஊட்ட முடியலையான்னு சொல்லி தன் வாழ்க்கையிலேயே எவ்வளவோ காசு இருந்த தன் எவ்வளோ விற்று அதை வாங்கியிருப்பான், எவ்வளவோ விற்று நகை இது எல்லாத்தையும் விற்று உள்ளது உரியதெல்லாம் விற்று அவர் மேலே ஊத்தணும் அப்படின்னு ஊற்றி இருக்கிறான். அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம எப்படியாவது காட்டியிருக்கிறோமா அப்படி அன்பு யோசிச்சு பாருங்களேன். இயேசுக்காக இயேசுக்காக இயேசு அர்ப்பணிப்போடு நம்ம காட்டுற அன்பு எங்கெங்க என்னெல்லாம் சந்தோஷத்தோடு அதை செய்யணும். எவ்வளோ இவங்களுக்கு இதெல்லாம் நம்மளை வெக்கப்படுத்தியிருக்கு. நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோ யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் வந்து அந்த அந்த விருந்துக்கு கூப்பிடும் போது எல்லாம் எக்ஸ்கியூஸ் தான், விருந்துக்கு கூப்பிட்றோம் வாப்பா அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, மாடை வாங்கியிருக்கிற வர முடியாதுங்க, நிலத்தை வாங்கியிருக்கிற வர முடியாதுங்க. அதுதான் அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். மரியா மாதிரி விருப்பத்தோடு சண்டே வரணுன்னாலும் நமக்கு கஷ்டம், பொறுமுறுத்துக்கிட்டு வர்றது. ஈவினிங் வரணுன்னாலும் நமக்கு கஷ்டம், கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தான். நமக்கு என்ன செய்யுது, ஒரு வீக்லி மீட்டிங் இருந்தால் ஒரு சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு 300 miles மெம்பர்ஸ் பாதி பேர் 300 miles அப்புறம் தான் இருப்பாங்களாம் வெளிநாட்டில். ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் சொல்கிறார் 300 miles இருப்பாங்களாம், ஆனால் வீக்லி மீட்டிங்னா 300 miles பிரயாணம் செய்து வருவாங்களா, சில பேர் ஷிஃப்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வருவாங்களா மெம்பர்ஸ் மீட்டிங் இருந்தா. ஏன் வராங்க அவங்க, ஏன் அப்படி வராங்க, ஏன் அவ்வளோ தூரம் இது வராங்க? ஏன்னா நான் இயேசுடைய அன்புக்கு அடிமை, நான் என் வாழ்கிறதும் என் வாழ்க்கையும் ப்ரையாரிட்டி அவரது தான் ஃபஸ்ட். அது 300 miles இருக்கட்டும் 500 miles இருக்கட்டும் நான் போவேன் அப்படின்னு தான் வருது. சபை அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள்னால தான் காலா காலமாக வளர்ந்துச்சு முன்னேறுச்சு. இயேசுடைய அன்புக்கு அடிமைப்பட்டவர்கள்னால தான் அப்படிப்பட்ட சபைகள் வளர முடியும். யோசிச்சு பாருங்களேன். மற்ற மாதிரி சாக்குப்போக்கு சொல்கிறவங்கள எக்ஸ்கியூசஸ் சொல்கிறவங்கள அன்பு பொங்கி வளர்ந்தா எக்ஸ்கியூஸ் எங்கெங்கே இருக்கும், அன்பை காட்டுறதுக்கு எக்ஸ்கியூஸ் இருக்கும், அன்பை காட்டுறதுக்கு கூட்டத்தை செய்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் இருக்கும், வராதுக்கு எக்ஸ்கியூஸ் இருக்காது. சார் ஸ்டேட்டு சில நேரங்களில் பார்த்துலாம் எனக்கே கேவலமாக இருக்கும், இவங்களை ஏதாவது செய்ய வைக்கிறதுக்கு ஏற்று அன்பு செய்ய வைக்கிறது அந்த டாக்டிக்ஸ் இந்த டாக்டிக்ஸ் இந்த கிமிக்ஸ் அதெல்லாம் செஞ்சு இவங்களை செய்ய வைக்க வேண்டியதாக இருக்கே, தானாக வர இனிஷியேட்டிவ் இல்லையே, இயேசுடைய அன்பு மரியாதை காட்டுற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம சபையிலாம் இல்லையே, ஏதாவது நம்மளை தூண்டணும் தள்ளணும் கண் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் கிமிக்ஸ் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அதை செய்வார்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ கிறிஸ்தவம் அதானே எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம், நானும் அதில் பழகி போயிருக்கேன். சில நேரம் உங்களை ஆசீர்வாதம்னு சொன்னால் தான் இவங்க தள்ளு ஏதாவது செய்வாங்க போல இருக்குதுன்னு அப்படி வந்திருக்கு. ரொம்ப சேடு, என்னத்துக்குங்க ஒரு இப்படிப்பட்ட மக்கள் தான். சில பேர் யோசிச்சு பாருங்கள், சில பேர்லாம் உலகத்தில் சிஇஓ ஆகிருக்கலாம், எம்டி ஆகிருக்கலாம், உலகத்தில் பெரிய பிஸ்னஸ் செஞ்சு கொடிகட்டுற விதத்தில் பறந்துருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட்டாங்க. ஏன் விட்டாங்க, இதெல்லாம் வேலையை கூட விட்டுட்டு இயேசுக்காக சேவத்துக்கு வந்தாங்க. அந்த அன்பு அன்புக்கு அடிமை, இயேசுடைய அன்புக்கு அன்பு. ஒருவேளை யூதாஸ் மாதிரி மனசு இருக்கிறவங்க இதெல்லாம் வேஸ்ட்டுங்கன்னு சொல்லலாம். நம்ம யோசிக்கிறோமா, யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தாங்க வளருது, இப்படித்தான் சுவிசேஷம் வளருது. நமக்கு அர்ப்பணிப்பு இருக்கணும் இல்லைங்களா, யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே பெருசு, இந்த உலகத்திலேயே மிகப்பெருசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம். மிகப்பெரிய நோக்கத்துக்கு நீங்கள் வாழணுமா, அதில் உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். மற்றதெல்லாம் இந்த உலகத்தோடு போக போகுது, அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. நம்ம வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய முக்கியமானது ப்ரையாரிட்டி தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் டைம் இருக்கும்போது தேடா, முதலாவது உன்னுடைய நேரத்திலையும் உன்னுடைய முக்கியத்துவத்திலையும் அதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், மற்றதெல்லாம் அப்புறம்தான். ஏன் அப்படி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, வாழ்க்கையிலே அதுதாங்க பெருசு. வர கடந்த காலத்திலையும் வரப்போகிற நித்திய காலத்திலையும் எல்லாத்த விட முக்கியம் எனக்கு தேவ ராஜ்யம் தான். அவங்க தாங்க பராக்கிரமசாலி, இவங்க ஏன் உயிரை கூட கொடுக்குறாங்க போர் வந்தா, ஏன்னா ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இவங்க. நம்ம ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா, யோசிச்சு பாருங்களேன். அர்ப்பணிப்பு, என்ன அர்ப்பணிப்பு, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலும் அர்ப்பணித்து இருந்தாங்களே. கமிட்மெண்ட் பாருங்களா, களைப்படைகிற வரைக்கும் கமிட்மெண்ட். எலியேசர் அந்த பட்டையும் கையில் ஒட்டிக்கிற அளவுக்கு களைப்பு, எவ்வளோ களைப்பாக இருப்பான், ஆனாலும் அந்த களைப்புலையும் கமிட்மெண்ட். நம்ம இருக்கா கொஞ்சம் சோர்ந்து போனால் போயிடுறோம், நம்ம கொஞ்சம் சோர்ந்து போனால் போயிடுறோம். எவ்வளோ டயர்ட் ஆனாலும் சரி, ராஜ்யம் வேலைன்னு வந்தால் நான் நிற்பங்க அப்படின்ற பராக்கிரமசாலிகள் எங்க, எலியேசர் எங்க, நமக்குள்ள ஷம்மா எங்க, சாக்குப்போ ஐயோ ரொம்ப கஷ்டங்க, ஐயோ ரொம்ப போராட்டங்க, ரொம்ப சத்துருக்கள்னு சொல்ற சாக்குப்போக்கு செய்யறவங்க இல்ல, பராக்கிரமசாலிகள் என்ற இயேசுடைய அன்புக்கு அடிமை, இயேசுடைய அன்புக்கு அடிமைப்பட்ட நான் அவரை வீரத்தோடு நான் அவரை சேவிப்பேன். எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் சரி, எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் சரி, அந்த வெறி நமக்குள்ள வர வரைக்கும் சபை வளரப்போறதில்லை. அது யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அந்த பராக்கிரமோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும் இல்லைங்களா, ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும். ஓகே, பராக்கிரமசாலிகள் யாருங்க? இயேசுடைய அன்புக்கு அடிமையானவர்கள். பராக்கிரமசாலிகள் யாருங்க? அந்த அன்பின் அடிமையில ஒரு வீரத்தோடு அர்ப்பணிப்போடு அந்த ராஜாவை சேவிக்கிறவங்க, அவர் ராஜ்யத்தை சேவிக்கிறவங்க தான். அவங்களை பார்க்கிறோம், அவங்க தான் அவங்களுடைய லிஸ்டா வருது வரீங்களா, அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் கமிட்மெண்ட் தான். களைப்படுகிற வரைக்கும், சத்துரு ஒளியிற வரைக்கும் விட்டதில்லை அவங்க. எவ்வளவுதான் களைப்படைந்தாலும், எவ்வளவுதான் ஆபத்து இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நிக்கிறவங்க அவங்க. மூன்றாவதாக, அப்படி இயேசுக்கு சேவை செய்கிறவங்களுடைய சேவையை மிக உயர்வாக இயேசு மதிக்கிறார் தெரியுமா, மிக உயர்வாக இயேசு மதிக்கிறார். பரிசுத்தாவி ஏன் இவங்களை இது செஞ்சதை போட்டிருக்கு, தண்ணியை தூக்கி தண்ணி வெளியே ஊட்டினாங்களே, அவர் செஞ்ச உணர்ச்சி வசையில் ஏதோ உளர்னார் அவரு, அந்த உளரில் கேட்டு போய் இவங்களை முட்டாள்தனமாக போய் தண்ணியை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு சொல்லலாம் நமக்கு. ஆனால் ஏன் பரிசுத்தாவி இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க பாரு படிங்க. அந்த மாதிரி இப்படி ஒரு அன்பின் அடிமைப்பட்டு உயிர் பணைய வைத்து அர்ப்பணித்து செய்கிற சேவையை ஆண்டவர் உயர்வாக மதிக்கிறார். அதை உயர்வாக ஒரு சுகந்த வாசனையாக பலியாக தாவீது, இதுக்கு நான் பாத்திரம் அல்ல, இதை நான் குடிக்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு பாத்து இப்படிப்பட்ட ஒரு பலிக்கு பாத்திரர் யெகோவா தான் ஒரு ஊத்துறாரு. இயேசு நம்முடைய சேவையில பாதிக்கப்படுறாரா? நம்ம சுயநலமா சில நேரங்களில் தியாகத்தை செய்கிறோம், சில நேரங்களில் தூரத்தில் இருந்து வரோம், சில நேரங்களில் நான் எனக்கு மோட்டிவேஷன் இதாங்க, எனக்கு மோட்டிவேஷன் என்ன 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 ஆர்வம் பாஸ்டர், உங்களை என்னங்க பாஸ்டர் தள்ளுது, என்ன தள்ளுது, நீங்கள் என்ன ஒரு ரூபாய் கிடைக்க போகிறதில்ல எனக்கு இல்லைங்களா, செய்யறதுனாலையோ செய்யாதனாலையோ, ஆனால் 15 வருஷமாக தள்ளுற மோட்டிவேஷன் என்ன? சில நேரங்களில் இப்போ போன வாரம் இது இந்த மாதம்லாம் அப்படி தான், 12 hour வேலை வாரெல்லாம் 12 hour வேலை, சாட்டர்டே தூங்குறது 3 மணி நேரம் தான், ஏன்னா நைட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி 3 மணி நேரம் தான். இப்போ சண்டேலாம் ஃபுல்லு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சண்டே போய் உழுவுறதுக்குள்ளே ஒரு பெணமாவது இருக்கும், அப்படியே டயர்டு, திருப்பி மண்டே எந்திரிக்கணும், மூளையே வேலை செய்யாது, மண்டே வேலையில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க காலில், மூளையே வேலை செய்யாது. ஏன், என்னத்துக்கு பைத்தியமாக அவனுக்கு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, ரொம்ப அழுத்துக்கிறிய, ஏன் ஆர்வ கோளாறு தான் அவனுக்கு, என்ன அழுத்துக்கிற, எதுக்கு நம்ம செய்கிறோம், ஏன்னா இதை வந்து இயேசுடைய ஒரு புன்னக போதம் பார்த்து, ஒரு புன்னக போதம் எனக்கு ரொம்ப மனசில் ரொம்ப நாள் எனக்கு புரியல. இயேசு இந்த தேவான் வந்து அவர் கல்லெறிஞ்சு கொல்லப்படுறார், கல்லெறிஞ்சு கொல்லப்படும் போது அப்போஸ்தலர் நடுவர்கள் 7:55 என்ன சொல்லுதுன்னா, அவர் கல்லெறிஞ்சு இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளோன் அப்படி அவர் பரலோகத்தை பார்க்கும்போது இயேசு அங்கே பிதாவின் வலது பாசத்தில் என்னவா இருக்கிறாருன்னு போட்டிருக்கு, நிற்கிறார்னு போட்டிருக்கு. நான் அது ரொம்ப நாள் கவனிக்கலை தெரியுமா, நிற்கிறாராம். ஆனால் எல்லா பகுதியிலையும் இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு, பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிறார்னு வருது, அந்த பகுதியில் வந்து நிற்கிறார்னு வருது. ஏன் நிற்கிறார்னு வருது, ஆச்சரியம் இல்லைங்களா, ஏன் அவர் நிற்கிறாரு, ஏன்னா தேவான் வந்து தன் உயிருக்கும் பணையாமல் தன்னது இயேசு மேலே இயேசுடைய அன்புக்கு அடிமைப்பட்டு போய் ஒரு பராக்கிரமசாலி அவருடைய சத்தியத்துக்காக நின்று தன் உயிரையே பானபலியாக ஊத்தும் போது அந்த பரலோகத்தில் உட்கார்ந்துருக்க தேவன் எந்திரிச்சு ஸ்டாண்டிங் ஓவேஷன்னுவாங்க இன்னைக்கு தெரியுங்களா, எந்திரிச்சு நின்று கைத்தட்டுற மாதிரி ஆனந்தமாக அதை மதிக்கிற மாதிரி அவர் நிற்கிறாராங்க. எப்படி இருக்கும், தேவான் அதை பார்க்குறார், உட்கார்ந்துருக்கிற தேவன் நான் செஞ்ச இந்த தியாகத்தை அது அவ்வளோ பெரிய தேவன் அந்தளவுக்கு மதிக்கிறார், அந்தளவுக்கு மதித்து அதை ஏற்றுக்கொள்கிறார், ஒரு நிற்கிறாருன்னு போட்டிருக்க, ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன், நின்றுகிட்டு கைத்தட்டுற மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன். அந்த மரியா எப்படி அந்த பரிமள தைலத்தை ஊற்றுனது, எல்லா இடத்துல காஸ்பிள் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணப்படணும். அந்த மாதிரி இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிறதோ நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் நம்ம கம்பெனிகளுக்கும் அதுக்கும் இதுக்கும் ஒரு மண்ணு மதிப்பு கிடைக்க போகிறதில்ல, எழுதி வச்சுக்காங்க. உங்கள் மண்ணோடு புதைச்சவொன்னே எல்லாம் முடிய போகுது உங்கள் கதை, உங்களை யாரும் நினச்சி பார்க்க போகிறதில்ல, ஒரு மண் ஒரு வரலாறு இருக்க போகிறதில்ல. ஆனா இயேசு ராஜ்யத்துல ஒருத்தனுக்கு ஒரு தண்ணிய கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஒரு சின்ன உழைப்ப செஞ்சிட்டீங்கன்னா அவனுக்கு வெகுமதி கொடுக்காம நான் விடமாட்டேன்னு சொல்ற தேவனுக்கு உழைக்காம எங்க அவர் நம்ம செய்யற ஒவ்வொன்றும் இந்த நேரங்கள்ல ரொம்ப டயர்டாயிடும், எந்திரிக்கவே முடியாது, என்ன பண்றதுன்னும் போது போதும் இயேசுடைய அன்பை நினைச்சு பார்க்கிறோம். அவருடைய புன்னக சில நேரங்களில் ஃப்ரைடே அப்படியே உயிரே போகிற மாதிரி இருக்கும். அவர் வசனத்தை படிக்கும் போது என்னை சிரிச்சு அவர் ஆறுதல் படுத்துகிற மாதிரி தெரியும். ஐயோ இது போதும், இன்னும் 15 வருஷத்துக்கு ஓட ஆண்டவர். சில நேரங்களில் அவர் அன்பின் அரவணைப்போ அன்பின் ஐக்கியமோ, ஐயோ இது போதும் ஆண்டவர், 15 வருஷம் என்ன என்ன 50 வருஷம் ஆயுசு கொடுத்தாலும் இப்படித்தான் நான் வேலை செய்வேன் ஆண்டவர், இது போதும். அதுதான் அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாருங்க, அதை ரொம்ப மதிக்கிறார். தியாகத்தோடு உழைப்போடு நம்ம அவருக்கு உழைக்கும் போது அது ரொம்ப பெரிய பலி, அது சுகந்த வாசனையாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுக்கு ஒரு காலம் நித்திய மதிப்பு, நித்திய வெகுமதி. அவர் சொல்லலையா ராஜ்யத்துக்காக குடும்பத்தையும் அதையும் இதையும் உழைப்பு செய்கிறவங்கள நூறத்தனையாக நான் ஆசீர்வதிக்கிறாங்க. அதெல்லாம் ஏன் நம்மளை ஊக்கப்படுத்த மாட்டேன், அவர் அவ்வளோ மதிக்கிறார். இந்த உலகத்தில் ஒருத்தனை மதி இன்னைக்கு நன்றி என்றான் நாளைக்கு மறந்து போகிறாங்க. நன்றி கட்ட உலகத்துக்கு ஓடுறோம் உழைக்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம். இவ்வளோ பாராட்டக்கூடியவர் மதிக்கிற அவருக்கு ஏதாவது நம்ம அவர் அன்புக்கு அடிமை, அவருடைய அன்புக்கு அடிமை, அவருக்கு அர்ப்பணித்து சேவை, அதை ரொம்ப மதித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். அதை ரொம்ப நித்தியமாக கல்வெட்டாக நம்முடைய உழைப்பெல்லாம் பதிச்சு வச்சிருக்கிற தேவன். அவருக்கு தான் இந்த வேலை செய்யணும், வேறு யாருக்கு இந்த உழைக்க போகிறோம் நம்ம, யோசிச்சு பாருங்களேன். ஆகவே பராக்கிரமசாலிகள் தேவை, இயேசுடைய ராஜ்யத்திற்கு பராக்கிரமசாலிகள் தேவை. இயேசுடைய அன்பு கடிமைப்பட்டவர்கள், அவர் அந்த அன்பின் அடிமையில் இயேசுக்காக வீரத்தோடு தியாகத்தோடு அர்ப்பணித்து சேவை செய்கிறவர்கள், அந்த மாதிரி சேவையை அவர் மிகவும் பாராட்டி அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். எங்க நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தா நான் எங்கெங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நீங்க ஆரம்பிக்க வேண்டியது உங்க மனசுல இருக்கும். ஏன் நமக்கெல்லாம் அப்படி இல்லை, இந்த பராக்கிரமசாலிகள் மாதிரி நமக்கு ஏன் இல்லைன்னா இயேசு சொல்றாரு எபேசியர் சபைக்கு, ஏன் நீங்க அப்படி இல்லைன்னா முதல் அன்புல இருந்து நீ விழுந்துட்ட, அன்பு இல்லை, என் அன்பை பத்தி மறந்துட்ட நீ, இதெல்லாம் அன்புல தான் ஆரம்பிக்கிறது இல்லைங்களா. நீ முதல் அன்புல இருந்து விழுந்துட்ட, நீ மனம் திருந்து உன்னுடைய அன்பை நினைச்சு பாரு, என் மேல இருந்த அன்பு, நான் உனக்கு செய்ததை நினைச்சு பார்த்து அந்த முதல் அன்புல நீ பின் முதல்ல இருந்த காரியங்களை செய். உயிரதயத்துல தான் ப்ராப்ளம், ஏன் அதை செய்யல, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், ஏன் சின்னதுக்கெல்லாம் மினிமலிஸ்டிக், ரொம்ப கொஞ்சம் இருந்தா ரொம்ப அழுத்துக்கிறது, ரொம்ப கஷ்டங்க இது அப்படிலாம் ஏன் இருக்குன்னா அன்பின் உள்ளத்துக்கு கஷ்டம் தெரியாதுங்க இல்லைங்களா. எவ்வளோ கஷ்டம் மெய்ப்பனா வேலை செய்யுது, யோசிப்புக்கு இது ரேச்சல் மேல இருந்த அன்புனால 7 வருஷம் திடீர்னு ஓடிடுச்சு. இயேசு மேல அன்பு இருந்தா செய்யற உழைப்பெல்லாம் பெருசாவே தெரியாது, கஷ்டமே தெரியாது. அந்த அன்புல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க இருதயத்துல இயேசுக்கு அன்பு இருக்கா, அவரிடத்துல தனியா நேரம் செலவிட்டு அவருடைய அன்புல நாம் நிலைத்திருந்து அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணுமே. அந்த அன்பு தான் நம்மளை உழைக்க வைக்கும், அவர் அன்பு தான் அவருக்கு அடிமைகளா நம்மளை மாற்றம் வருங்களேன். ஆகவே ஒரு லைட் சர்ச்சாக நம்ம இருக்கக்கூடாது, பேர் போடலன்னா லைட் சர்ச் எல்லாம் 10% தான் எங்கள் கமிட்மெண்ட். இங்கே யாரும் பராக்கிரமசாலிகள்லாம் எழும்பவே மாட்டாங்க. இயேசு நம்மளை அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அதை கேட்ட ஒரு பாடல் எழுதுகிறவர் சொல்கிறாரு, லவ் ஸோ டிவைன் இட் டிமாண்ட்ஸ் மை சோல் மை லைஃப் மை ஹார்ட். இப்படி ஒரு அன்பு காட்டின தேவனுக்கு வாழ்க்கையெல்லாம் அன்பின் அடிமையாக என் உயிரையும் என் பொருள் ஆவி எல்லாமும் அவர் கொடுக்கறதுக்கு இந்த அன்புக்கு பாத்திரம் அப்படின்ற கிறிஸ்தவர்களாக பராக்கிரமசாலிகளாக ஆண்டவர் நம்மளை எழுப்பட்டோம் ஜெபி.